الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமை போன்ற இந்த இடத்தில் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட அறிவுரைகளை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. இன்றைய தலைப்பை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு மூமினுடைய எதிர்பார்ப்பும் அவனுடைய நாட்டமும் தேட்டமும் நாளை மறுமையில் அவனுடைய நிரந்தர வாழ்க்கையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான். அதற்காக வேண்டித்தான் இறை விசுவாசிகள் சிரமப்படுகின்றார்கள். இரவில் விழித்திருந்தே தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள், பகலில் நோன்பு நோட்கின்றார்கள். அவர்களின் பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் வாரி வழங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட எல்லா அமல்களையும் செய்வதனுடைய நோக்கம் அடிப்படையில் நாளை மறுமையில் அந்த நிரந்தர வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அந்த சுவனத்தை ஒரு மனிதன் அடைந்துவிட்டால் அதுதான் யதார்த்தமான மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். சூரத்து ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தை நாங்கள் படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும், இது அல்லாஹுடைய விதியாகிவிட்டது. வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மைகளுக்கான கூலி உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படுவது நாளை மறுமை வாழ்க்கையில் தான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எதை சொல்லுகின்றான்? மரணம் யதார்த்தமானது, உண்மையானதே. நீங்கள் இந்த உலகத்திலே செய்த எந்த ஒரு நன்மையுடைய கூலியையும் சில பொழுது இந்த உலகத்திலே அற்பமாக பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? நாங்கள் செய்த நன்மைக்கான கூலியை சிலர்கள் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கலாம், பேருக்கு புகழுக்கு இவைகளுக்காக வேண்டி செய்யலாம். ஆனால் நிரப்பமான கூலி எப்பொழுது வழங்கப்படும்? இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய அமல்களுக்கான நல்லறன்களுக்கான அது தீமை நன்மை எதுவாக இருந்தாலும் அதற்கான முழுமையான நிரப்பமான கூலி நாளை மறுமையில் தான் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஒரு அடிப்படையை சொல்லுகின்றான். யார் நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டு சுவனத்தில் நுழைய வைக்கப்படுகின்றானோ, ஃபகத் ஃபாஸ், அவன் தான் உண்மையான மகத்தான வெற்றியை அடைந்து விட்டான். இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்று பொருளாகவே அன்று இல்லை, என்று அல்லாஹு தஆலா அந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தை முடிக்கின்றான். ஆகவே நாளை மறுமையில் ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்லுமிடத்தில் சிலர்கள் நினைக்கலாம் அந்த சுவர்க்கத்தை அடைவது மிகப்பெரிய ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கும் என்று சிலர்களுக்கு தோன்றலாம். இல்லை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சுவனம் மிகவும் இலகுவாக அடைய முடியுமான ஒரு இலக்காக இருக்கின்றது. யாருக்கு? இறை விசுவாசிகளுக்கு. யாரை அல்லாஹு தஆலா நேசித்து விடுகின்றானோ, யாருக்கு அந்த வாய்ப்பை வழங்கி விடுகின்றானோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை இலகுபடுத்தி இருக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராகி நஅலிஹி வன்னாரு மிஸ்லு தாலிக். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுவனம் உங்களிலே ஒரு மனிதனுக்கு எந்த அளவு நெருக்கமானதாக இருக்கின்றது என்று சொன்னால் அவன் அணியக்கூடிய செருப்பு இருக்கின்றதே, அந்த செருப்பினுடைய வாறு, அதனுடைய பட்டியல் சொல்றோமே, செருப்பினுடைய வாறு அவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றதோ அதை விட நெருக்கமாக சுவர்க்கம் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நின்றுவிடவில்லை என்றால் சுவர்க்கம் இவ்வளவு நெருக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டா அடைய லேசா சுவர்க்கத்தை அடையலாம் என்று சொல்லி ஒரு மனிதன் அதிலே நின்று விடலாம். அடுத்த பகுதியை சொன்னார்கள், நரகமும் அவ்வாறுதான், தவறினால் தவறும் பட்சத்தில் நரகமும் அந்த மனிதனுடைய செருப்பின் வாரை விட அவனுக்கு நெருக்கமானதாக இருக்கின்றது. அரபியிலே செருப்பின் வாறு எதற்கு உதாரணமாக சொல்லப்படும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு உதாரணமாகவே காலில் அணியக்கூடிய அந்த செருப்பினுடைய வாறு உதாரணமாக சொல்லப்படும். ஆகவே சோர்களே, இந்த நபிமொழி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை, அதே போன்றே ஒரு பெரும் மேலெண்ணத்தை அவனுடைய உள்ளத்திலே தூண்டிவிடக்கூடிய அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் அவனுடைய உள்ளத்திலே போட்டுவிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக சுவர்க்கத்தை எந்த வேகத்திலே எவ்வளவு இலகுவாக சுவர்க்கத்தை அடைய முடியுமோ அதே வேகத்திலும் அதே இலகுவான வழிகளிலும் ஒரு மனிதனுக்கு நரகத்தையும் அடைந்து விடலாம், நரகத்தையும் அடைந்து விடலாம் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய யதார்த்தமாக உள்ளடக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு மனிதனும், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் நன்மையான விடயத்திலே அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதிலே பொடுபோக்காக அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அதே போன்று ஒரு பாவமாக இருந்த பொழுதிலும் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வதிலே அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் எந்த நன்மையின் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அவனுக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், அல்லாஹுடைய அருளை வாக்களித்திருக்கின்றான் என்பதை எந்த மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. அதே போன்று எந்த தீமையினூடாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய கோபத்தை அடைந்தே நரகத்துக்குரியவனாக மாறுவான் என்பதையும் எந்த மனிதனாலும் முடிவு செய்ய முடியாது என்ற கருத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்கக்கூடிய நேரத்தில் அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் சோர்களே, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்க் அல்லது பிவஜ்ஹின் தலீக். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு உதாரணம் சொல்லுகின்றார்கள், வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலீக், உன்னுடைய சகோதரனை புன்முறுவல் கொண்டு நீ எதிர்கொள்ளுகின்றாயே, இதையும் நீ அற்பமாக கருதி விடாது. ஒரு சகோதரனை பார்த்தே சிரிப்பதே, இதற்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும், எதுவுமே இல்லை. நபி அவர்களுடைய நற்குணத்தை பற்றி நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், நபி அவர்களை எந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தாலும் இல்ல முத்தபஸ்ஸிமா, புன்முறுவல் பூத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எவ்வளவு பாரிய பொறுப்புகளை அவர்களுடைய சுமையிலே அவருடைய பொறுப்பிலே வைத்திருப்பார்கள். குடும்ப பொறுப்புண்டா, நம்மளை போன்ற சிறிய குடும்பமா, ஒரு பெரிய குடும்பத்தின் ஒரு தலைவராக இருந்த நேரத்தில், ஒரு பெரிய சமுதாயத்தை பொறுப்பேற்றவராக இருந்த நேரத்தில், பெரும் எதிரிகளுடைய சவால்களுக்கு முன்னால் அவைகளை எல்லாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பார்கள், புன்முறுவல் பூத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப இதை ஒரு சகோதரனை புன்முறுவலை கொண்டு இந்த சிரிப்பை கொண்டு ஒரு மனிதன் எதிர்கொள்ளுகின்றான் என்று சொன்னால் இதுவும் ஒரு நன்மைதான். இதை கூட நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று சொன்னா அதை விட ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றது அற்பமாக்குறதுலாமா, அதுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், நாவை உதட்ட உசுப்பணும், இதுக்கு வந்து ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தாலே ஒரு சகோதரனை பார்த்து கொஞ்சம் அப்படி சிரித்தா இதற்கு கூட நன்மை இருக்கின்றது சொன்னால், நன்மையை ஒரு மனிதன் நாடி செய்தால் அதை கூட நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று சொன்னால், ஏனைய சிறிய சிறிய அமல்கள் என்று நாங்கள் காணக்கூடியவைகள் எவ்வளவு பெரிய அமலாக நாளை மறுமையில் இருக்கும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் தம்லாஉல் மீசான். சாதாரண வார்த்தையாளர்களே, சுப்ஹானல்லாஹ் என்றது எப்படி தொழுகை முடிந்தால் அதை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம், தொழுகை முடிஞ்சா நம்ம கைக்கும் வாய்க்கும் உதடுகளுக்கும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், அது ஆட்டோமேட்டிக்காக 33 நிற்கும். இந்த வார்த்தையுடைய யதார்த்தத்தை ஒரு மனிதன் அறிந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்ன அர்த்தம் என்ன சொல்றே, இதுக்கு நபி அவங்க என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள், தம்லாஉல் மீசான், நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய நன்மை தீன்மை நெருக்கப்படக்கூடிய தராசை நிரப்பிவிடும், நன்மையின் பகுதியை நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், அதோடு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் சேர்ந்து விட்டதுன்னு சொன்னால், தம்லாஉ மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியையே நிரப்பிவிடும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது. இந்த உலகத்திலே 600 கோடி 700 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுல பெரும்பாலான மக்கள், அதிகபட்சமான மக்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹுக்கு பிழை இருப்பதாக ஒரு சாரார் வாதிடுகின்றார்கள், அல்லாஹுக்கு பல கடவுள்களை நேர்படுத்தி இருக்கின்றார்கள், அல்லாஹுவை கேவலமான முறையில் விளங்கி வைத்திருக்கின்றார்கள், அல்லாஹ் என்று ஒருவன் இல்லை என்று வாதிடக்கூடிய நாத்திகர்கள், இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஏகத்துவவாதி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவை நான் துதி செய்கின்றேன், இப்படிப்பட்ட எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வெயிட் இருக்கும் அல்லாஹுவிடத்தில். அதனால் தான் நபி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் தம்லஉ அல் மீசான், மீசானை நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். ஆகவே அது ஒரு சிறிய வார்த்தையாக இருந்தாலும் அதிலே நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள். அதனால் தான் என்ன சொல்லுகின்றார்கள், அன்று முன்னோர்கள் சுன்னத்தை எப்படி செய்தார்கள், சுன்னத்து தானே என்று செய்தார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம், சுன்னத்தை எப்படி விடுறது, சுன்னத்து தானே என்று விட்டு, அன்னைக்கு எப்படி தேடி தேடி செய்தார்கள், சுன்னத்து சுன்னத்து என்று தேடி தேடி செய்தார்கள், ஃபர்ல கரெக்டா செஞ்சுட்டு சுன்னத்தான காரியங்களை தேடி தேடி செய்தார்கள். நாங்க ஃபர்லோட நின்று விட்டு என்ன செய்கின்றோம், சுன்னத்து தானே என்று எங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் கைவிடப்படக்கூடிய விடயங்களை மாத்திரம் பட்டியலிட்டு பார்த்தால் லட்சோ லட்ச விடயங்கள் நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்படுகிறது. எங்களுடைய நடை உடை பாவனைகள் பெரிய இபாதத்துகள் இல்ல, தொழுகையில சுன்னத்தை பேணுவோம் சில நேரத்தில், தொழுக நோன்பு ஜகாத் ஹஜ்ல நான் சொல்றது, அன்றாட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது, அவைகளை சுன்னத்தாக மாற்றலாம், அவைகளை நபிவழிக்கு உட்பட்டதாக நன்மை பயக்கத்தக்கதாக மாற்றலாம். செருப்பு அணியக்கூடிய நேரத்தில் நபியர்கள் என்ன சொன்னார்கள், செருப்பு அணிவதற்கு முறை சொல்லி தந்த மார்க்கம் தான் எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சோர்களே. சொன்னார்கள் செருப்பு அணியக்கூடிய நேரத்திலே உங்களுடைய வலது கால் எதுவாக இருக்கட்டும், வலது செருப்பு எதுவாக இருக்கட்டும், முதலில் அணியப்படக்கூடியதாகவும் கடைசியாக கலட்டப்படக்கூடியதாக இருக்கட்டும். இதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நம்மள எத்தனை சதவீதம், இதுக்கு நன்மை இருக்கு. சுன்னத்து என்று நினைத்து ஒரு மனிதன் செய்தால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த ஸ்லீப்பர்ஸை கலட்டுகின்றோம் போடுகின்றோம். ஒரு அறிஞர் இந்த நாட்டில் ஒரு புக் எழுதியிருக்கிறாரே, ஒரு நாளையில் ஃபாலோ பண்ணக்கூடிய 10,000 சுன்னத்துகள் டெய்லி பேசிஸ், நாளாந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியுமான 10,000 சுண்ணத்துகள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு சிறிய கை நூல் தான், வச்சு கையில் வச்சிருக்கலாம். 10,000 சுண்ணத்துகள் ஒரு நாளையில ஃபாலோ பண்ணலாம், சுபஹானல்லாஹ். அவ்வளவுதான் தேவை, ஒரு 1,000 சுண்ணத்தை ஃபாலோ பண்ணலாம் என்று சொன்னா 1,000 நன்மைகள் சோர்களே. சுண்ணத்து தானே என்று கைவிடுகின்றோம், அன்று முன்னோர்கள் என்ன செய்தார்கள், சுண்ணத்து என்று தேடி செய்தார்கள். இதுதான் வித்தியாசம், நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆகவே உன்னுடைய சகோதரனை புன்முறுவல் கொண்டு நீ எதிர்கொள்வது போன்ற ஒரு சிறிய காரியத்தை கூட நீ அலட்சியப்படுத்தி விடாதே, அற்பமாக கருதி விடாதே. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக, நல்ல எண்ணத்தின் மூலமாக வழிபாடுகளை செய்யக்கூடிய இந்த முறையிலே சுவர்க்கத்தை அடைவது எவ்வளவு இலகுவாக இருக்கின்றதோ, அதே போன்று ஒரு மனிதன் பாவத்தின் மூலமாகவும் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதன் மூலமாகவும் என்ன செய்து கொள்ளலாம், நரகத்தை மிக இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்ற கருத்தை இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களே, ஒரு மனிதன் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதை இலகுவாக சிறியதாக கருதிவிடக்கூடாது. நபியவர்கள் சொன்னார்கள், மூமினுக்கும் முனாஃபிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, ஒரு மூமின் ஒரு தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும், அந்த தவறு ஒரு பாரி ஒரு பார கல்லுக்கு கீழால் அவன் இருப்பதை போன்றும், எந்த நிமிடத்தில் அவனுடைய தலையில் அது விழுந்து அவனை அழித்து விடுமோ என்ற அச்சத்திலே அவன் இருப்பான். ஆனால் ஒரு நயவஞ்சகனை பொறுத்தவரையில் அவனுக்கு பாவம் எப்படி இருக்கும், மூக்குக்கு முன்னால் பறக்கக்கூடிய எதை போன்று, ஒரு ஈயை போன்று, ஒரு ஈயை போன்று இந்த பக்கம் தட்டிட்டே அடுத்த பக்கம் திரும்பி அவனுடைய வேலை பார்த்து, அதை பத்தி எந்த விதமான பொருட்டும் இருக்க மாட்டாது, எந்த விதமான உறுத்தலும் இருக்க மாட்டாது. எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தவறை பற்றிய உறுத்தல் வருகின்றதோ அவன் மூமின், பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய உள்ளம் அந்த தவறை அவனுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கும் காலம் எல்லாம், அந்த உறுத்தலிலே அவன் இருக்கும் காலம் எல்லாம் அவன் யாரே, மூமினாக இருப்பான். அவன் பெரும்பாவியாக இருப்பான். சில சமயத்தில் 100 கொலை செய்தவனுடைய அந்த மனிதனுடைய சம்பவம் என்ன, 100 கொலை சாதாரணமானதா, 100 கொலை ஹராமாக்கப்பட்ட அல்லாஹுவினால் தடுக்கப்பட்ட உயிர்கள் 100 அவன் பழிவாங்கி விட்டான். அநியாயமாக எந்த காரணம் இல்லாமல் 99 கொலை செஞ்சு அந்த 100வது ஆள்கிட்ட விளக்கம் கேட்க போய் தவறான விளக்கம் அளித்ததனால விரக்தியினால அவரையும் கொலை செஞ்சு 100 கொலைகளை செய்த மனிதன் கூட அவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது, உறுத்தல் இருந்தது. அந்த தவறுடைய உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. இருந்ததன் காரணமாக அல்லாஹு தாலா என்ன செய்தான், அவனை மன்னித்தான் மாத்திரமின்றி அந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது பெரிய விளக்கம் சொற்களே. அவனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? ஒரு அறிஞரின் மூலமாக நீ இருக்கக்கூடிய சூழலை மாற்றியமைத்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமாக உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கின்றது. முதல் மனிதன் சொன்னா இவ்வளவு பெரிய பாவி உனக்கு மன்னிப்பு இல்லை, அவரோட அந்த 100வது கொலையை முடிச்சுட்டு இன்னொரு மனிதன் போன நேரத்தில் அவரே மார்க்க விளக்கம் உள்ளவராக இருந்தார். என்ன சொன்னார் அவரு? நிச்சயமாக உனக்கு மன்னிப்பு இருக்கின்றது, நீ மன்னிப்பை நாடுகின்றாயா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அல்லவா, இதை யாருக்கும் தடை விதிக்க முடியாது, உனக்கு நிச்சயமாக மன்னிப்பு இருக்கின்றது. ஆனால் நீ இருக்கக்கூடிய சூழல் அது உனக்கு நல்லதாக இல்லை, அந்த சூழலை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஊர்ல இருந்து இன்னும் ஒரு கிராமத்தை ஒரு ஊரை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார் அந்த அறிஞர். அந்த இடத்திலே நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய சகவாசத்துடன் நீ சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், நல்ல சூழலிலே நீ மாறிவிடுவாய், சிறந்த ஒரு மனிதனாக நீ மாறிவிடலாம் என்ற ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்பட்டதும் அந்த ஊரை நாடி அவன் செல்லுகின்றான். செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான். நாளை மறுமை வரைக்கும் வரக்கூடிய சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹுடைய அந்த அளப்பெரும் அருளிலே யாரும் நிராசைப்பட்டு விடக்கூடாது. தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்ட பாவிகளை பார்த்து சொல்லுங்கள். இது யாருக்கு? நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே என்னுடைய அடியார்களிலே பாவிகளாக இருக்கிறாங்களே ஒரு சாரார், அவர்களை பார் சொல்லுங்கள், அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசைப்பட்டு விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான், ஷிர்க்கையும் மன்னிக்கின்றான். எதுக்கு முன்னாடி? மரணிப்பதற்கு முன்னாடி தௌபா செய்தா ஷிர்க்கையும் மன்னிக்கின்றான், ஷிர்க்கையும் மன்னிக்கிறான். சில பேர் சொல்ல ஷிர்க்கை மன்னிக்கிறது இல்லை, எப்ப ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான், ஷிர்க்கை எப்ப மன்னிக்க மாட்டான். அதே நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் நிச்சயமாக ஷிர்க்கு மன்னிப்பு கிடையாது. இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது. ஆனால் கடைசி தருணத்திலாவது அதை உணர்ந்து அந்த இணை வைப்பில இருந்து ஒரு மனிதன் ஏகத்துவத்தின் அரணுக்குள்ளே வந்தால் நிச்சயமாக அவனுக்கு மன்னிப்பு இருக்கு, நிச்சயமாக அவனுக்கு மன்னிப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த மனிதர் அந்த ஊரை நோக்கி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? மலக்குல் மௌத், அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கான மலக்கை அனுப்பிவிடுகின்றான். அனுப்பப்பட்ட நேரத்தில் அவரோட என்ன வருகின்றார்? இரு சாரார்கள் வருகின்றார்கள். ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள், மலக்குகளே இவன் ஒரு பெரும் பாவி, 100 கொலைகளை செய்த மிகப்பெரிய ஒரு பாவி, அல்லாஹுடைய கருணையை விட்டு தூரப்படுத்தப்பட்ட ஒரு பாவியாக இருக்கின்றான். இவனுடைய உயிரை மோசமான முறையில் ஒரு பாவியுடைய உயிரை எப்படி கைப்பற்றப்படுமோ அப்படித்தான் கைப்பற்றப்பட வேண்டும். நாளை மறுமையிலும் அவனுக்கு நிரந்தர நரகம் இருக்கின்றது என்பதற்காக. அடுத்த சாரார் சொல்லுகின்றார்கள், இல்லை, நிச்சயமாக இவன் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது ஆசை வைத்து அவனுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து வந்திருக்கின்றான். ஆகவே நல்ல முறையில் தான் இவனுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும் என்றே இரு சாரார்களுக்கும் இடையில் பிரச்சனை. இன்னும் ஒரு மலக்கை அல்லாஹு தாலா அந்த இரு சாராருக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவதற்காக அனுப்பி வைக்கின்றான். இந்த சம்பவத்தை நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க, சரியான செய்தி. என்ன சொல்லுகின்றார்கள்? நீங்க இரு சாராருக்குமான தீர்ப்பு என்னன்னு சொன்னால், அவர் வெளியான ஊரும் அவர் இப்ப வந்திருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குது, அவர் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் எப்படி இழக்கணும்? அவர் வெளியான ஊருக்கும் அவர் செல்ல இருக்கக்கூடிய ஊருக்கும் இடையில நீங்க அளந்து பாருங்க. அவர் போக இருக்கக்கூடிய ஊருக்கு அவர் நெருங்கி இருந்தால் அவர் நன்மையின் பக்கம் நெருங்கி இருக்கிறாரு, அதனால நல்ல முறையில் அவருடைய உயிரை கைப்பிடிக்குங்க. அவர் வெளியான அந்த பாவிகளுடைய ஊரின் பக்கம் அவரே நெருங்கி இருந்தால் அவருடைய உயிரை நீங்க ஒரு பாவியுடைய உயிரை கைப்பற்றுவது போன்று கைப்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த இரு பகுதிகளும் அளக்கப்படுகின்றது. என்ன செய்திருக்கிறார்? ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, ஒரே ஒரு கெட்டு தான் வச்சிருக்கிறார், ஒரே ஒரு கெட்டு தான் வச்சிருக்கிறார். எந்த பக்கமாக? அவர் போக வேண்டிய அந்த நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரின் பக்கம் ஒரு கெட்டு தான் வைத்திருக்கின்றார் அதிகபட்சமாக. அதனால் அவருடைய உயிர் நல்ல முறையிலே கைப்பற்றப்பட்டு சுவர்க்கத்துக்குரியவராக அவர் நிச்சயிக்கப்படுகின்றார். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கின்றது, அவர் இல்லை, அவர் என்ன செய்திருக்கின்றார்? போக வேண்டிய அந்த ஊரை விட்டும் சற்று தூரத்திலே தான் இருக்கின்றார். செல்ல வேண்டிய, அதாவது எந்த ஊர்ல இருந்து வெளியானாரோ அந்த பாவம் செய்த மண்ணுக்கு நெருக்கமானவராகத்தான் இருந்தார். அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் அந்த பூமி அந்த பகுதிக்கு சுருங்கும்படி. அளந்த நேரத்திலே அது சுருக்கமாக இருந்தது, அதனால் என்ன செய்தா அவனுடைய ரூஹு நல்லபடியாக கைப்பற்றப்பட்டது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே அவன் என்ன செய்தான்? அவனுடைய நெஞ்சினால் இப்படி அந்த மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நெஞ்சினால் கொஞ்சம் இந்த பக்கமாக திரும்பினா அது மாத்திரம்தான் அந்த ஊரின் பக்கம் அவன் திரும்பிய ஒரு திரும்புதலின் காரணமாக அல்லாஹு தஆலா அவனை மன்னித்ததாகவும் எல்லாம் சஹியான ரிவாயத். சுப்ஹானல்லாஹ். இப்படி என்றிருந்தால் அல்லாஹுடைய கருணை எவ்வளவு பெரிய சொர்க்கமே. இதை அடையக்கூடியவர்கள் தான் நம்மளை எத்தனை பேர்கள். இதிலே நிராசைப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்திலே யாரும் நிராசைப்பட்டு விடக்கூடாது. அதனால் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் சார்ந்த ஒரே ஒரு வார்த்தையை மொழிகின்றான், அதை பத்தி அவன் பெரிய பெருசா கேர் பண்றது இல்லை, அவ்வளவு பொருட்படுத்தாம ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அதனால் யர்ஃபஉஹுல்லாஹு பிஹா தரஜாத், அல்லாஹு தஆலா அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகின்றான். இன்னும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வெறுப்பு சார்ந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் விரும்பாத ஒரு வார்த்தையை அவன் மொழிகின்றான், அதை பற்றி பெருசாக அவன் பொருட்படுத்தல. நம்ம நாளாந்தம் பேசக்கூடிய வார்த்தைகள் எத்தனை லட்சம் சொற்களை, ஓய்வில்லாத ஒரு உறுப்பு தானே உடம்புல, உடம்புல ரெஸ்ட் இல்லாத ஒரு உறுப்பினா என்ன செய்யறது, நாவு மாத்திரம் தான். களை பண்றது கிடையாது, கண்ணுக்கு களைப்பு இருக்குது, கைக்கு களைப்பு இருக்குது, இருக்குதா இல்லையா? ஸ்மார்ட் போனை வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா கண் என்ன செய்யறது, கண்ணுக்கு களைப்பு தான். கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்தோம்னா கண்ணுக்கு களைப்பு தான், களைப்பு இருக்குதா இல்லையா? வண்டி ஓட்டுநர் அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு ஓட்டணும்டா, ஒரு பத்திரிகை எதையாவது பார்த்துட்டு இருந்தா கண்ணுக்கு களைப்பு இருக்கு. காதுக்கு என்ன இருக்குது, களைப்பு இருக்கு. கை கால் உடம்புக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இதுக்கு என்ன கிடையாது, களைப்பு இல்லாத ஒரு உறுப்பு. இதனால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அதனுடைய விபரீதத்தை பற்றி சிந்திக்காது பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், நரகத்துடைய கீழ்மட்டத்திலே அவன் தூக்கி எறியப்படுகின்றான், அங்கு போய் விழுந்து விடுகின்றான். இதன் மூலமாக ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு வார்த்தையின் மூலமாக. ஆகவே ஒரு வார்த்தை அவனை சுருக்கம் நுழைய வைக்கக்கூடியதாக இருக்கு. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹுவாக இருந்ததோ அவன் சுருக்கம் நுழைந்து விடுகின்றான். அதே நேரத்தில் இன்னும் ஒரு வார்த்தையின் மூலமாக நரகம் நுழைந்து விடுகின்றான், நரகம் நுழைந்து விடுகின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து, இரு சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்ல ஒருத்தன் தவறு செய்து கொண்டிருந்தா, ஒருத்தன் நல்ல மனிதன், அந்த தவறு செய்யக்கூடிய மனிதனுக்கு நீ தவறு செய்யாதேப்பா செய்யாதேப்பான்னு சொல்லி 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 பார்த்து கடைசியில விரக்தி ஏற்படுகின்றது. அப்படி இவ்வளவு சொல்லி கேட்கிறான் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி விடுகின்றான், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், உன்னை அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டான், வல்லாஹி பண்ணி சொல்லிட்டான். எதனால, அவனின் மீது கொண்ட அளவு கடந்த ஆசை, மடத்தனமான ஆசை. தன்னுடைய சகோதரன் மீது அவன் நேர்வழி பெற வேண்டும், இது தவறாக சொன்னான், நீ நல்லா இருக்கணும் என்றதற்காக வேண்டி இந்த தவறை செய்யாதையப்பா, நீ பாவ செய்யாதையப்பான்னு சொல்லி சொல்லி வந்து அத்துமீறி எல்லை மீறி என்ன சொல்லிவிட்டான், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், இப்படி தவறு செய்யாயா, உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்ற நேரத்திலே அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான். முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, மன் அல்லதீ யதஅல்லா அலை, என் மீது பெருமைப்பட்டு என்னுடைய எனக்கு மாத்திரம் சொந்தமான மன்னிப்பு என்பது எனக்கு மாத்திரம் சொந்தமான விடயம், இதிலே கை வைத்தவன் யார், அல்லாஹ் அஃபிர் அலி ஃபுலான், இந்த மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது, இன்னி கத் கஃபர்து லி ஃபுலான், யாரை நீ மன்னிக்க மாட்டாய் என்று சொன்னாயோ அந்த மனிதனை நான் மன்னித்து விட்டேன், வஹபத்து அமலக், உன்னுடைய அமலை நான் வீணாக்கி விட்டேன். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையின் மூலமாக என்னவாகிவிட்டது, இவனுடைய முழு அமலும் அப்படியே அழிந்து விட்டது, சுப்ஹானல்லாஹ். அதே போன்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற ஒரு செய்தி, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு மரக்கிளை, அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ்கள் தான், கேட்ட ஹதீஸ்கள் தான், ஒரு மரக்கிளையை பாதையிலே இருந்து அகற்றியதன் காரணமாக அவனை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான். என்ன செய்துகின்றான் ஒரு மனிதன், நபி அவர்கள் அந்த மனிதனை விவரிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகின்றார்கள், எந்த நன்மையையும் செய்யாத ஒரு மனிதன், எப்படி அல்லாஹ்வால எந்த நன்மையை செய்யாத ஒரு மனிதன் பாதையிலே நடந்து செல்லுகின்றான். நபி அவங்க சொல்றாங்க, அது ஒன்றுக்கில் ஒரு மரம் மக்கள் செல்லக்கூடிய பாதைக்கு குறுக்கே இருந்து அதிலே முள்ளுகள் இருந்து அவர்களுக்கு தொந்தரவுபடுத்திக் கொண்டிருக்கும், அதை அவன் வெட்டி அகற்றி விடுகின்றான், அல்லது கீழே விழுந்ததை எடுத்து அகற்றி விடுகின்றான். இதை அகற்றி விட்டதன் காரணமாக ஃபஷக்கரல்லாஹு லஹு பிஹா, இந்த காரியத்துக்காக அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றான், அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்துகின்றான், சுவர்க்கத்திலே அவனை நுழைய வைத்து விடுகின்றான், சுவர்க்கத்தில் அவனை நுழைய வைத்து விடுகின்றான். அப்ப இதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது, எப்படியா செய்யறோம், பாதைகளை என்ன செய்யறது, அசிங்கப்படுத்துறதும் அசுத்தப்படுத்துறதும் வேலை இருக்குது. அப்ப இதுவும் என்ன செய்யற தவறா இல்லையா, முஸ்லிம்கள் மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதைகளை அசுத்தப்படுத்துவது, அவைகளை முறையாக பயன்படுத்தாமல் இருப்பது, இது தவறு. அதே நேரத்திலே அந்த பாதைகளிலே மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய பொருட்களை அகற்றி விடுவது என்ன செய்வது, அது நன்மை. நபி அவர்களிடத்துல சஹாபாக்கள் மதீனாவுல வந்து எப்படி இருந்தாங்க, அவர்களுக்கு வீடுகளில் வந்து
விருந்தாளிகள் வந்தா உட்கார வச்சு பேசுற அளவுக்கு வீடுகள் வசதி இல்லை. இன்றைக்கு தானே லேடிஸ் சிட்டிங், ஜென்ஸ் சிட்டிங், லிவிங், டைனிங், அது இது என்ன செய்யறது? ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோம்னா எத்தனையோ செக்ஷன் அந்த வீட்டில், எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. அப்படிதான் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்துல எல்லாம் கூட்டி நபியுடைய வீடு ஒரு அறைதான். ஆயிஷா தூங்கினால் ரதியல்லாஹு தாலான்ஹா நபிக்கு முறையா சுஜூத் செய்ய முடியாது, சொல்றதுக்கு தகுதி இல்லை நம்ம. ஆயிஷா தூங்கினா நபிக்கு முறையாக சுஜூத் செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் ஒடுக்கமான நெருக்கமான அறைகளாகத்தான் அன்று மதீனாவுடைய வீடுகள், சஹாபாக்களுடைய வீடுகள் அந்த அமைப்புல இருந்தது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, பாதைகளில் கூட இருந்து கதைப்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இன்றைக்கு அப்படி இல்ல, இவ்வளவு பெரிய வீடுகள் இருந்தாலும் ரோட்ல இருந்து பேசுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல சில பேருக்கு. அவ அன்று வசதி இல்லாத காரணமாக என்ன செய்வார்கள், அவர்கள் கூடி பேசுவதாக இருந்தா பாதைகள்ல இருந்தா பேசுவாங்க. அப்ப சஹாபாக்கள் வந்து கேட்காங்க, வமாலனா மின் ஜாலிக புத்துன்யா ரசூலல்லாஹ், இல்ல நிர்பந்தமாக நாங்க பாதையில தானே கூடி கதைக்கணும், வீட்டுல அஞ்சு பேரை வச்சு கதைக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை அல்லாஹுடைய தூதரே. சரி, பிரச்சனை இல்ல, அப்படி பாதையில கூடி கதைப்பதாக இருந்தால் அந்த பாதைக்கு செலுத்த வேண்டிய கடமையை அதனுடைய ரைட்டை கொடுத்துருங்க. ரோட்ஸுக்கு ரைட் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, பாதைகளுக்கான ரைட் இருக்கு. என்ன ரைட்டே, அது ஒரு தலைப்பு. நபி அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் அன்னைக்கு அந்த வழிகாட்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஒன்னு வந்து கப்துல் பசர், பார்வையை தாழ்த்திக் கொள்ளும், பார்வையை தாழ்த்திக் கொள்வது. பலரும் பலவிதத்திலே பாதையிலே நடமாடிக்கொண்டிருப்பார்கள். தொழிலுக்காக வேகமாக செல்லக்கூடியவர்கள் ஆஸ்பத்திரியை நோக்கி மிக வேகமாக நடக்கக்கூடியவன், சில நேரத்தில் அவனுடைய ஆடை சரி செய்யப்பட்டிருக்காது, ஆண்கள் பெண்கள் இப்படியெல்லாம் மக்களுடைய நிலைமைகள் இருக்கும். ஆகவே பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வரத்து சலாம், சலாம் சொன்னால் பதில் சொல்லுங்கள். இமாசத்துல் அதா அணி தரீக், பாதையில் இருந்து மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய விடயங்களை அகற்றி விடுங்கள் என்று ஒரு பட்டியலை நபி அவங்க சொல்றாங்க. இவைகளை எல்லாம் நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் பாதையில கூடி கதைப்பதில் குற்றம் இல்ல. நிர்பந்தத்துக்காக உங்களுக்கு இந்த சலுகையை அனுமதி நபி அவர்கள் வழங்கினார்கள். ஆகவே அந்த பாதையில உள்ள பொருட்களை அகற்றி விடுவது இது ஒரு பெரிய காரியம். இந்த நாட்டை பொறுத்தவரை எல்லா இடத்திலையும் அது கம்பெனியாகவே போட்டு சுத்தப்படுத்துது. அப்ப அதுக்கு நாங்க கொஞ்சம் உதவியாக ஒத்தாசையாக இருந்தோம்னு சொன்னா அதுவும் நன்மை பயக்கத்தக்க விடையுமா இல்லையா? இந்த மனிதனை வந்து அல்லாஹ் சுவர்க்கத்தை நுழை வச்சானே, மரக்கிளையை வெட்டியதன் காரணமாக அந்த மனிதனை சுவர்க்கத்தில் நுழைய வச்சான் சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கிய சொற்களை. அப்ப சின்ன சின்ன விடயங்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம், மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். அப்ப ஒரு சிறிய விடயம், அது ஒரு நீண்ட தலைப்பு, அது வாகனங்கள் பார்க் பண்ற விஷயங்கள்ல இருந்து தொந்தரவு கொடுக்கிற விஷயங்கள் நிறைய முறைகள் இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு மனிதன் பேணுதலாக கவனமாக இருந்தால் அவனுக்கு சுவர்க்கமே கிடைக்கும் சொன்னா இது ஏன் சுவர்க்கத்துக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா? இதுல எல்லாம் என்ன கிடையாது, முகஸ்துதி கிடையாது. இப்ப நன்மைகள் அளிக்கப்படுவதற்கு மெயின் காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்ன, ஒரு அமலை செய்யற நேரத்தில் அதுல இஹ்லாஸ் இல்லாம போயிடுது. மக்களுக்காக, மீடியாவுக்காக, அடுத்த மக்களுடைய பேருக்கு புகழுக்காக. இப்ப இதுல ஒரு மனிதன் பாதையில மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய பொருள் அவன் தனிமையில செல்ல நேரத்தில் அதை எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போட்டான்னு சொன்னா இதை வந்து என்ன செய்யறது, சீக்ரெட் கேமரா மூலமா அல்லது இதுல டச் பண்றதா? இல்ல பெரும்பாலும். ஆகவே இது பெரும்பாலும் இஹ்லாசுடன் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்ற காரணத்தினால் தான் இந்த காரியங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு எதிர்மறையிலே பாருங்கள் சோர்களே, இன்னும் ஒரு செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி என்ன செய்கின்றாள், ஒரு பூனையை காரணமாக வைத்து தண்டிக்கப்படுகின்றாள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே அவள் நரகத்திலே நுழைய வைக்கப்படுகின்றாள். அவள் என்ன செய்யப்படுகின்றாள், நரகம் நுழைய வைக்கப்படுகின்றால் எதன் காரணமாக, அந்த பூனையை வீட்டிலே தடுத்து வைத்து அதை தடுத்து வைத்து அதுக்கு உணவோ தண்ணீரோ வழங்கவும் இல்லை, அல்லது அதை விட்டு சுதந்திரமாக அதற்கு சாப்பிடுவதற்கான அனுமதியை கொடுக்கவும் இல்லை. பூமியில எங்கேயாவது திருந்து சுற்றி திருந்து அதனுடைய உணவை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் அளிக்கவில்லை என்ற காரணத்தினால் ஒரு பெண்மணி நரகம் நுழைந்து விடுகின்றார் என்ற செய்தியை நபி அவர்கள் சொன்னாங்க. என்ன சரது, எவ்வளவு பெரிய ஒன்று கொண்டு முரண்பட்ட விடயமாக இருக்கின்றவர்களே. ஆகவே சுவர்க்கம் எந்த அளவு எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ அதே போன்று நரகமும் மிக நெருக்கமாக இருக்கின்றது என்பதை இந்த நபிமொழிகள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சோர்களே, இறுதியாக இரண்டாவது ஹுத்பாவிலே ஹதீப் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு மனிதன் எந்த அளவு காபிராக, அதாவது அவனுடைய நன்மைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு ஒரு பாவியாக மாறிவிடுகின்றான் என்பதையும் ஒரு சம்பவத்தை ஒட்டி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியதை ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதாவது தபூக்குடைய யுத்தம் நமக்கு தெரியும், ஹிஜ்ரி 9வது ஆண்டு நபியும் சஹாபாக்களும் தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி நீண்ட பயணம் மதீனாவுல இருந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்திலே இரவுலே பல நாட்கள் அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள். ஒரு நாள் இரவுலே ஒரு இடத்திலே இரவு கழிப்பதற்காக வேண்டி தங்குகின்றார்கள். தங்கக்கூடிய நேரத்திலே என்ன செய்கின்றார்கள், இரவுல டைம் பாஸ் பண்றதுக்காக வேண்டி மனிதர்கள் தானே அவங்க பேசிக் கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர், அதிலே ஒரு முனாஃபிக்கா இருந்தான் மனிதன், அந்த மனிதர் என்ன செய்து விடுகின்றான், ஒரு வார்த்தை சொல்லி விடுகின்றான். என்ன சொல்லுகின்றான், எங்களுடைய இந்த காரிகள் அந்த காலத்தில் எங்களுடைய குர்ராக்கள் இருக்கின்றார்களே, சஹாபாக்கள் போய் சொல்றாங்க எங்களோடு இருக்கக்கூடிய இந்த குர்ராக்கள் ஹாஃபிதுமார்கள் இருக்கிறார்களே, இவங்க எப்படி சொன்னால் அர்கப புதூனன், நல்ல சாப்பாட்டு ராமன். என்ன சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவங்க நல்ல குரான் ஓதுவாங்க, குரானை மண்ணை விட்டு இருக்காங்க, சாப்பிடுவாங்க நல்லா, வலா அக்கதப அல் சுனா, பேசினா போய் சொல்லுவாங்க, வலா அஜ்பன இந்த லிகா, எதிரிகளை சந்தித்தால் இவர்களை போன்று கோளையர்கள் இல்ல. இது யார பத்தி சொல்லப்பட்டது, நபியுடைய தோழர்களையும் குரானை மனநம் விட்ட நல்லவர்கள். அந்த தோழர்களை கொச்சைப்படுத்தி கேவலமாக பேசிய நேரத்தில் இந்த செய்தியை ஒரு நபி தோழர் கேட்டுக்கொண்டிருந்தேன்னு சொன்னான், வல்லாஹி இன்னக லமுனாஃபி, அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொல்லுகின்றேன், நீ ஒரு நயவஞ்சகன், உன்னுடைய இந்த வார்த்தையை அப்படியே நான் நபியிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவேன், சொல்லி விடுவேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக நபியிடத்திலே போய் இந்த தகவலை எத்தி வைத்து விடுகின்றார் அந்த நபித்தோழர். மறுநாள் காலையிலே பயணத்துக்காகவே நபியோர்கள் தயாராகி அவர்களுடைய ஒட்டகத்திலே உட்கார்ந்து சஹாபாக்களை கூட்டி எடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த குர்ஆனிய வசனம் நேற்று இரவு இறங்கிவிட்டது, முன்னைய நாள் இரவு இறங்கிவிட்டது. நபியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் சமாளிக்க முற்படாதீர்கள், நேற்றுகளாக இருந்தீர்கள், இதோ காவிர்களாக மாறிவிட்டீர்கள், இதோ காவிர்களாக மாறிவிட்டீர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால் என்ன சொல்வார்கள், அந்த வசனத்துடைய தொடரை நாங்கள் படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய சூரத் தௌபாவுல அதிகமான வசனங்கள் தபூக் யுத்தத்தை ஒட்டியதாகத்தான் இறங்கப்பட்டது. யஹ்தரு அல்முனாஃபிகூன அன் துன்ஸல அலைஹிம் சூரத்துன் துன்பிஹும் பிமா ஃபீ குலூபிஹிம் குல் இஸ்தஹ்ஸிஉ இன்னல்லாஹ முக்ரிஜும் மா தஹ்தரூன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய அடிமனதிலே ஒரு அச்சம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது, அன் துன்ஸல அலைஹிம் சூரத்துன் துன்பிஹும் பிமா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் மறைத்து வைத்திருந்த நயவஞ்சகம் இருக்கின்றது, இந்த வண்டவாளங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஒரு அருள்மறையின் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா மூமின்களின் மீது இறக்கி விடுவானோ என்ற அச்சம் இருந்தது. அல்லாஹ் என்ன சொன்னான், குல் இஸ்தஹ்ஸிஉ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் கேவலப்படுத்திக் கொண்டே இருங்கள், ஏளனமாக நீங்கள் பேசிக் கொண்டே இருங்கள், பரிகாசித்துக் கொண்டே இருங்கள், இன்னல்லாஹ முக்ரிஜும் மா தஹ்தரூன், நீங்கள் எதை பயப்படுகின்றீர்களோ, எதை பயப்படுகின்றீர்கள், ஒரு சூரா இறங்கி உங்களுடைய இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை தெளிவுபடுத்தும் ஒரு சூரா இறங்குவதை நீங்கள் பயப்படுகின்றீர்களே, அதை நான் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன், முக்ரிஜும்மா தஹதரூன், நீங்கள் பயப்படக்கூடியதை நான் வெளிப்படுத்துவேன் என்று அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு, வல இன் ஸஅல்தஹும், ஏன் நீங்கள் இப்படி பேசினீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டால், லயகூலுன்ன இன்னமா குன்னா நஹூது வனல் அப், இது பற்றி அவர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்வார்கள், நாங்கள் சும்மா ஜோக்குக்காக வேடிக்கைக்காக பரிகாசத்துக்காக தானே பேசினோம்ப்பா, இதையெல்லாம் போய் நபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, அதுக்காக குர்ஆன் வசனம் இறங்கணுமா கேட்பார்கள். இல்லை, வல இன் ஸஅல்தஹும் நீங்கள் அவர்களிடத்திலே மாறி கேளுங்கள், அபில்லாஹி வஆயாதிஹி வரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன், உங்களுக்கு பரிகாசிக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹு தாலாவுடைய குர்ஆனிய வசனங்களும் தானா பரிகாசிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்தது, ஆகவே லா தஅதிரு, நீங்கள் சமாளிக்க வந்து விடாதீர்கள், கது கஃபர்தும் பஅது ஈமானிக்கும், கது கஃபர்தும் பஅது ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் காஃபிராகி விட்டீர்கள், இறை மறுப்பாளர்களாக நிராகரித்தவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். எதற்கு இந்த சம்பவம் சொல்லப்படுகின்றது சொன்னால், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையின் மூலமாக யாரை, சஹாபாக்களை ஒரு மனிதன் ஏளனமாக பேசினான், இதனால் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், அவர்கள் காவிர்கள் என்று சொல்லி. அதனால் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுடைய அறிஞர்கள் மேதைகள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு நம்மள நிறைய பேர்களுக்கு தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் தெரியும், நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் தெரியும், அப்படியே இல்லையா, உதுவு முறிக்கக்கூடிய காரியங்கள் தெரியும், ஆனால் கலிமாவை முறிக்கக்கூடிய காரியங்கள் தெரியுமா? இந்த சம்பவங்கள், இந்த குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து தேடி படிக்க வேண்டிய விடயம் சகோதரர்களே, நவாக்கிதுல் இஸ்லாம், ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தையே முறிக்கக்கூடியது, தொழுக நோன்பு அல்ல, இஸ்லாத்தையே முறிக்கக்கூடிய விடயங்கள் 10 என்று நூல்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. பத்து விடயங்கள் இருக்கின்றது நவாக்கதுல் இஸ்லாமில் அஷர் தேடி விடயங்கள் அவர்களே. இஸ்லாத்தை விட்டும் ஒரு மனிதனை வெளிப்படுத்தக்கூடிய பத்து பெரிய விடயங்கள் ஷிர்கு. இது போன்ற விடயங்களை பட்டியலிட்டு வந்து அதிலே ஒன்றாக சொல்லுகின்றார்கள், அல் இஸ்திஹ்ஸா பிஷைஇன் மினத்தி. மார்க்கத்தில் சிறிய பெரிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஒரு மனிதன் என்ன செய்வது, கேவலப்படுத்துவது, பரிகாசிப்பது, மார்க்க விடயங்களை பரிகாசிப்பது. மார்க்க விடயம் என்றதற்காக ஒரு மனிதனை பரிகாசித்தால் அது வேற விஷயம். அவன் ஒரு முஸ்லீம் என்றதற்காக வேண்டி அவனை பரிகாசித்தான். ஒரு மனிதனுக்கு தாடி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் தாடியை அவன் கொச்சைப்படுத்தினால் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விடுகின்றான். தெரியுமா உங்களுக்கு சீரியஸ் மேட்டர். இங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது, குர்ஆனை மனநமிட்டு ஓதக்கூடிய நபித்தோழர்களை எப்படி கொச்சப்படுத்தினா, இவங்க குர்ஆனை கொச்சப்படுத்தினாங்களா? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை எப்படி இறக்கினான், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய வசனங்களையும் அல்லாஹுடைய தூதரையுமா நீங்கள் பரிகாசிக்கின்றீர்கள் கேட்கின்றான். அப்ப இவங்க பரிகாசிச்சு யார, அல்லாஹ் பரிகாசிச்சாங்களா, இந்த முனாஃபிக்கள் இல்ல, தூதரை பரிகாசித்தார்களா இல்லை, குர்ஆனிய வசனங்களை பரிகாசித்தார்களா இல்லை, இவங்க பரிகாசித்தது முழுக்க யார, அந்த தோழர்களை பரிகாசித்தார்கள். ஆனா எதை வச்சு பரிகாசித்தாங்க, அவர்கள் குர்ஆனை மனநமிட்டவர்கள் என்ற காரணத்துக்காக. குர்ஆனை மனநமிட்ட இந்த ஹாஃபிதுமார்கள் இருக்கிறாங்களே, இவங்க வந்து நல்ல வயிறு வளர்க்கக்கூடியவங்க, பேசினா பொய் சொல்லக்கூடியவங்க, எதிரிகளை சந்தித்தா கோழையர்கள், சரியாக யுத்தம் செய்ய மாட்டாங்க, இப்படி பேசியதன் காரணமாக. ஆகவே ஒரு மூமினை அவன் ஈமானுடன் இருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு தொழுவதற்கு விருப்பம் இல்லை, அவனுடைய நிலைமை வேறு, மொத்தமாக தொலாட்டியவன் காவிர், ஆனால் தொழுது யார் உருப்பட்டாப்பான்னு கேட்டான். கேவலமா இல்லையா, அந்த வார்த்தையின் மூலமாக வெளியே போய் விடுகின்றான், இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விடுகின்றான். தொழுது யார் உருப்பட்டான், அவனுக்கு கரண்டை காலுக்கு கீழால் ஆடையை தொங்க விடுவதற்கு தான் விருப்பம், அதற்கு மேலால் அவனுடைய ஆடையை உயர்த்துவதற்கு அவனுடைய மனம் விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் மூமினுடைய ஆடை எப்படி இருக்கும், கரண்டை காலுக்கு மேலால் தான் இருக்கும் என்று சொன்னார்கள். இதை ஒரு மனிதன் கொச்சியப்படுத்தினான், என்னப்பா உனக்கு காசு இல்லையா, கொஞ்சம் பேண்ட வந்து கீழே தொங்க விட முடியாதா, சோட்டா விடுத்திருக்கிறாய் என்று கேட்டான். எதுக்காக, கேவலப்படுத்தி. இப்படி இல்லையே, மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயத்தை சுண்ணத்தான ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அதை கொச்சைப்படுத்தி பாரப்பா, இவனுடைய ஆடைய, இவனுடைய டிரெஸ் பாரு எவ்வளவு அழகாக கொடுக்கலாம் என்று சொல்லி அதை கொச்சைப்படுத்தின. கரண்ட காலுக்கு மேலால், இதெல்லாம் கோட் பண்ணி இருக்கிறாங்க நூல்கள், அந்த கரண்ட காலுக்கு மேலால கொடுத்த ஆடையை ஒரு மனிதன் கொச்சப்படுத்தான். நீ அணியல்ல, அது ஓண்ட சப்ஜெக்ட், ஆனா அதை அந்த சுண்ணாவை பேணக்கூடிய ஒரு மனிதனை கொச்சைப்படுத்தினால், கேவலப்படுத்தினா அது சும்மா நின்று விடாது, மார்க்கத்தில் இருந்து வெளியேறிவிடும். இந்த ஆயத்தான் அதுக்கு ஆதாரம், சூரத் தௌபாவுடைய இந்த வசனம் தான் ஆதாரமாக சொல்லப்படுகின்ற இந்த விடயங்களுக்கு எல்லாம். ஆகவே மார்க்கத்துடைய ஒரு மிஸ்வாக்கை கொச்சைப்படுத்தினான், தாடியை கொச்சப்படுத்தினான், ஒரு சுண்ணாவை கொச்சப்படுத்தினான். தொழுது யாரப்பா உருப்பட்டது, எதுக்கு நோன்பு, எதுக்கு ஹஜ்ஜி என்று அவன் அந்த நன்மையை, அவன் அந்த கடமையை பால்படுத்தினா அது அவனுடைய சொந்த விஷயம், அதை அல்லாஹு தஆலா ஓனும் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் அதை கொச்சைப்படுத்தினான், அந்த வணக்கத்தை ஒரு இபாதத்து ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் கொச்சைப்படுத்தினான். கொச்சப்படுத்தினான் சொன்னால், அதை கேவலப்படுத்தினான்னு சொன்னால், அதனால் அவன் மார்க்கத்தில் இருந்து வெளியேறி விடுகின்றான், மார்க்கத்தில் இருந்து வெளியேறி விடுகின்றான். ஆகவே இந்த வார்த்தைகள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், மன் ஆதாலி ஒலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். புகாரியில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. என்னுடைய ஒரு நேசனை ஒரு மனிதன் எதிர்த்து நின்றால் அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்து விட்டேன். அல்லாஹுடைய வழி யார், யார் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள், அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கின்றான். அலி ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இரண்டு விடயங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். ஒன்று வந்து அவனுடைய அடியார்களே, அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய நேசர்களே அல்லாஹ் மறைத்து வச்சிருக்கான். இது வேறு வேற யாரும் மாறி வழங்கிடக்கூடாது. அவுளியாக்கள் என்றவங்க மறைஞ்சிருக்கிறவங்க கருத்து கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அவுளியாக்களுக்கு நேரடியான வரை விளக்கம் கொடுத்திருக்கானா இல்லையா, அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கான். அலா இன் அவுளியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹுடைய பெரியர்கள் நேசர்களுக்கு அவர்களுக்கு அச்சமும் கிடையாது, பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, அவங்க யாரு, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், யாரு ஈமான் கொண்டு தக்குவா உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே அவுளியாக்கள் தான். யாரெல்லாம் ஈமானோட தக்குவாவோடு இருக்கின்றார்களோ அவங்க எல்லாம் அவுளியாக்கள் தான். ஆனாலும் அல்லாஹு தஆலா சிலர்களை மறைத்து வச்சிருக்கின்றான். ஹதீஸ்கள்லாம் இதை பார்க்கக்கூடியதா இருக்குது. சில சமயங்களில் சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் வீடுகளுக்கு வந்தால் அவர்களை துரத்தி கதவுகள் அடைக்கப்படும், அவர்கள் சிபாரி செய்தால் அவர்களுடைய பேச்சுக்கு அங்கு எந்த வெயிட்டும் இருக்க மாட்டாது. ஆனால் அந்த மனிதர்கள் ஒரு விடயத்தை சத்தியமிட்டு கேட்டால் அல்லாஹ் அந்த மனிதனின் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக அதை நிறைவேற்றி விடுவார். சென்ற தர்ஜமாவிலே நாங்கள் இந்த விஷயம் சொன்னோம். ஒரு மனிதன் சொல்றான், இந்த இடத்துக்கு மழை பெய்யணும் என்று கேட்டா அவருடைய மஜ்ராவுக்கு அவருடைய வயலுக்கு மாத்திரம் மழை பெய்த சம்பவங்கள்லாம் ஹதீஸ்ல வரக்கூடியதற்கு. சத்தியமிட்டு அல்லாஹ் எனக்கு மழையை பொழிய வைத்துதான் ஆகணும் என்று அல்லாஹுடத்தில் சத்தியமிட்டு கேட்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? அப்படிப்பட்ட அடியார்கள் சமுதாயத்திலே மறைந்திருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான். ஆகவே அவர்களை நாங்கள் தவறியாவது பேசிவிடக்கூடாது, அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் மீறிவிடக்கூடாது. இரண்டாவது விடயம், அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான், அவனுடைய திருப்தியை பொருத்தத்தை அல்லாஹ் வழிபாட்டிலே வைத்திருக்கின்றான், இபாதத்துகளிலே வைத்திருக்கின்றான், ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கின்றான். எந்த இபாதத்திலே எந்த வழிகா அதாவது எந்த வழிபாட்டிலே அல்லாஹுடைய திருப்தி இருக்கின்றது தெரியாது. தொழுகையிலா, நோன்பிலா, ஜக்காத்திலா, சதக்காவிலா, அல்லது சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய சமுதாய பணிகளிலா, அல்லது குடும்பத்தை கவனிக்கும் விடயத்திலா, எதிரேன்னு தெரியாது. எதிரே அதனால் எதையும் தேட வேண்டும், எல்லா வழிகளையும் தேட வேண்டும். அப்ப இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய பிரியத்துக்குரிய நேசர்கள் யார் என்பதை அல்லாஹு தாலா காட்டவும் இல்லை. அதே போன்று எதிலே அல்லாஹு தாலா எந்த வணக்கத்திலே எந்த இவாதத்திலே எந்த நல்லறங்களிலே அல்லாஹ் அவனுடைய திருப்தியை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹு தாலா வழிகாட்டவில்லை. ஆகவே இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டது எதுக்காக வேண்டி என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த எல்லா வழிகளையும் சுவர்க்கத்துக்குரிய நன்மைக்குரிய எந்தெந்த வழிகள் இருக்கின்றதோ, அது வார்த்தை சார்ந்ததாக இருக்கலாம், எண்ணம் சார்ந்ததாக இருக்கலாம், எங்களுடைய நடவடிக்கை ஆலோசனை ஒரு கருத்து எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக சுவர்க்கத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு எதிர்மறையிலே நரகத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு சிறிய பெரிய விடயங்களாக இருந்தாலும், அது ஒரு வார்த்தையாகத்தான் இருந்தாலும், ஏற்கனவே சொன்னதை போன்றே நாங்கள் பொருட்படுத்தாத எத்தனையோ வார்த்தைகள் எங்களை நரகத்தின் பக்கம் நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. நபியர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகத்திலே அதிகமாக தூக்கி வீசப்படுவது எதன் காரணமாக? இந்த நாவின் விளைவுகளினால் தான். அப்பொழுதே முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், அவ நஹ்னு முஆஹதுன பிமா நதக்கல்லமு பிஹி யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளுக்காக வேண்டியமா குற்றம் பிடிக்கப்படுவோம்? சிம்பிள் தானே, சும்மா பேசிட்டு இருக்கோமே, நாளாந்தம் இந்த வார்த்தைகளுக்குமா நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோம்? அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், சக்கிலக்க உம்முக யா முஆத், உனக்கு பைத்தியமானதா அர்த்தம், சக்கிலக்க உம்முக யா முஆத், என்ன பேசுற முஆதே, وَهَلْ يَكُبُّ النَّاسَ عَلَى مَنَاخِرِهِمْ أَوْ قَالَ عَلَى وُجُوهِهِمْ إِلَّا حَصَائِدُ أَلْسِنَتِهِمْ, நாளை மறுமையிலே மனிதர்களை அதிகமாக முகங்குப்புற தள்ளப்படுவது எதன் காரணமாக? நாவுடைய விளைவுகளின் காரணமாக அல்லவா? நாவின் விளைவின் காரணமாகத்தானே அதிகபட்சமான மக்கள் நரகத்திலே முகங்குப்புற தள்ளப்படுகின்றார்கள். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை சொல்களே! இரண்டு பேர்களை சேர்த்தும் வைக்கலாம் நாவினால், ஒரு குடும்பத்தை பிரிக்கலாம், ஒரு சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் நாவின் மூலமாக ஏற்படுத்தலாம், நாவின் மூலமாக ஏற்படுத்தலாம். ஆகவே வார்த்தைகள் எங்களுடைய நடவடிக்கைகள் எதையும் அல்லாஹுடைய திருப்திக்கு உட்பட்டதாக செய்வதற்கு நாங்கள் முற்பட்டுக் கொள்ள வேண்டும். எந்த வார்த்தைகளிலே அல்லாஹுடைய திருப்தி இல்லையோ, அல்லது எங்களுக்கு சந்தேகமா இருக்குதோ, இது அல்லாஹ் புரிந்து கொள்வானா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா, மின் ஹஸ்னி இஸ்லாமில் மர் தர்க்குஹு மா லா யஅனி, ஒரு மூமினுடைய ஈமான் மார்க்கம் அழகு என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன? அவனுக்கு தேவையற்ற விடயங்களிலே தலையிடாமல் இருப்பது. மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் யார் விசுவாசம் கொண்டிருக்கின்றானோ, ஃபல்யகுல் கைரன், நன்மையை அவன் பேசட்டும், அவில் யஸ்முத், வாய்மூடி இருந்தாலும் அதுவும் நன்மைதான், வாய்மூடி இருக்கட்டும் என்ற வழிகாட்டலாம் இருக்கின்றது. ஆகவே வல்லவன் அல்லாஹு தாலா எங்களுடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வாழும் காலத்திலே அல்லாஹுக்கு திருப்திகரமானவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.